We are thrilled to
welcome மாலை வேளையில் ஆலய வளாகத்தில் நடக்கும் பிந்திய கால பரிசுவான்களின் இயேசு கிறிஸ்துவின் சபையின் இளம் பெண்களுக்கான பொது மாநாட்டு கூட்டத்திற்கு உங்களை மனமகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். யூட்டாவின் சால்ட் லேக் சிட்டியில் உள்ள கான்ஃபரன்ஸ் மையத்தில் இன்றிரவு நாம் கூடியிருக்கிறோம். அதே போல இளம் பெண்கள், அவர்கள் தாய்மார்கள், அவர்களது தலைவர்கள் உலகம் அனைத்திலும் உள்ள இடங்களில் கூடியிருக்கிறார்கள். பார்ப்பதற்கு மகிமையாயிருக்கிறீர்கள். இந்த கூட்டத்தை தலைமை தாங்குகிற தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் என்னை இந்த கூட்டத்தை நடத்தும்படி கேட்டுக்கொண்டார். நான் சகோதரி தலைவன் இலைன் எஸ் டால்டன், இளம் பெண்களின் பொது தலைவர். நமது அன்பான தலைமை தீர்க்கதரிசியான தாமஸ் எஸ் மான்சன் மற்றும் அவரது ஆலோசகர்களான ஹென்றி பி ஐரிங் மற்றும் தலைவர் டீட்டர் எஃப் வுக்டார்ஃப் இங்கே உள்ளனர். அவர்களோடு பன்னிரு அப்போஸ்தல குழுமத்தின் மூப்பர் நீலல் ஆண்டர்சன் மற்றும் எழுபதின் குழுமத்தின் மூப்பர்களான கிரேக் சி கிறிஸ்டன்சன் மற்றும் ஷேன் எம் போவன் மற்றும் போதகர் பிஷப் எச் பர்டன் நம்மோடு உள்ளனர். இவர்களின் தலைமைக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் மட்டுமல்லாமல் என்னுடைய ஆலோசகர்களான சகோதரிகள் மேரி என் குக் மற்றும் ஆன் எம் டிப் நம்மோடு உள்ளனர். மிகவும் அன்புடன் நாங்கள் ஒத்தாசை சங்க பொது தலைமை மற்றும் குழந்தைகளின் பொது தலைமை மற்றும் இளம் பெண்கள் பொது போர்டின் அங்கத்தினர்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். இன்றைக்கு நம்மோடு கலந்து கொண்டிருக்கும் எல்லோரோடும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மெரிலி வெப்பின் தலைமையில் லிண்டா மார்க்ரெட்ஸ் மற்றும் பானி குட்லிஃப் ஆர்கன் வாசிக்க சால்ட்லேக் பிணையங்களில் உள்ள இளம் பெண்களின் பாடற் குழுவால் இந்த கூட்டத்தின் இசை வழங்கப்படும். இப்பொழுது பாடற் குழுவும் அனைவரும் ஹை ஆன் த மவுண்டன் டாப் என்ற பாடலை பாடுவோம். அதன் பிறகு சீடர் ஹில்ஸ் யூட்டா வெஸ்ட் பிணையத்தை சார்ந்த எமிலி லூவிஸ் என்ற இளம்பெண் ஆரம்ப ஜபத்தை ஏறெடுப்பார்.
Our dear, kind, and gracious Heavenly Father, we're so grateful.
அன்புடனே
பரலோக பிதாவே, இந்த நாளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இங்கே இருந்து இங்கே அனைவரும் கூடியிருப்பதற்கு நன்றியாக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தீர்க்கதரிசி மோகன்சனும் மற்ற பிற தலைவர்களையும் ஆசிர்வதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த உலகத்தில் கஷ்டத்தில் இருக்கும் அனைவர்களுக்கும் ஆசிர்வதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தங்களுடைய தங்கள் புதல்வன் கிறிஸ்து எங்களுக்கு செய்ததற்கு மிக நன்றியுடையாக இருக்கிறோம். இதை அத்தனை மேச கிறிஸ்து நாமத்தில் கூறுகிறோம், ஆமேன்.
பாடற்குழு இப்பொழுது கார்டியன்ஸ் ஆஃப் வெர்ச்சூ என்ற பாடலை நமக்கு அளிப்பார்கள். அவர்களோடு பிளசன் க்ரோவ் யூட்டா மணிலா பிணையத்தை சார்ந்த ஜெசிகா ஹண்ட் செலவை வாசிப்பார். பாடற்கு பிறகு இரண்டாவது ஆலோசகரான சகோதரி ஆன் எம் டி பேசுவார். அவரை தொடர்ந்து இளம்பெண்ணின் முதல் ஆலோசகரான சகோதரி மேரியன் குக் பேசுவார். அதற்கு பிறகு உலகமெங்கும் உள்ள இளம் பெண்கள் உள்ள ஒரு படத்தை நாம் பார்ப்போம். அதில் அவர்கள் நற்குணம் மற்றும் நல்லவர்களாக இருப்பதின் முக்கியத்துவத்தை குறித்து சாட்சியளிப்பார்கள். என் அன்பான இளம்பெண்களே, இம்மாலையில் உங்கள் முன் நிற்பதற்காக மாபெரும் சிலாக்கியமும் சந்தர்ப்பமும் பெற்றிருக்கிறேன். நீங்கள் அற்புதமான எழுப்புதல் சாட்சியாய் இருக்கிறீர்கள். 13வது விசுவாச பிரமாணமானது 2011 மூச்சுவல் வகுப்பின் தலைப்பாக இருக்கிறது. இந்த வருடம் வாலபர்களின் கூடுகைகள் மற்றும் திருவிருந்து கூட்டங்களில் நான் கலந்து கொண்டபோது 13வது விசுவாச பிரமாணமானது இளம் பெண்கள் மற்றும் வாலிபருக்கு என்ன பொருள்பட்டதென்றும் அது அவர்களுடைய ஜீவியங்களில் எப்படி பொருந்திருக்கிறது என்பதையும் அவர்கள் கூறியதை நான் கேட்டேன். சிலர் அதை கடைசி விசுவாச பிரமாணம் என்றும், நீளமானது, மனப்பாடம் செய்ய கடினமாக என்றும், அது விசுவாச பிரமாணத்தை ஆயர் மனப்பாடம் செய்ய சொல்ல கூறுவது இல்லை என்றும் பலரும் கூறினர். ஆயினும் உங்களின் பலரும் கூட இந்த 13வது விசுவாச பிரமாணம் அதிகமாய் இருக்கிறது என நினைக்கிறீர்கள். 13வது விசுவாச பிரமாணம் நீதியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கைக்குரிய ஒரு வழிகாட்டியாய் இருக்கிறது. கீழேயுள்ள 13வது விசுவாச பிரமாணத்தில் உள்ள உபதேசங்களின்படி ஒவ்வொருவரும் வாழ தெரிந்து கொண்டால் இந்த உலகம் எப்படி இருந்திருக்கும் என்று ஒரு கணம் கற்பனை செய்து பாருங்கள். நாங்கள் நேர்மை, உண்மை, கற்பு, தயாளகுளம், நற்குணம் மற்றும் மனுஷருக்கு நன்மை செய்தல் என்பவற்றை நம்புகிறோம். மேலும் எல்லாவற்றையும் நம்புகிறோம், எல்லாவற்றையும் விசுவாசிக்கிறோம், பலவற்றை சகித்திருக்கிறோம், எல்லாவற்றையும் சகித்திட முடியும் என நம்புகிறோம் என்று பவுல் கூறிய அறிவுரையை நாங்கள் பின்பற்றுகிறோம் என கூறலாம். ஏதேனும் கற்புள்ளதாய், அன்புள்ளதாய், நற்கீர்த்தி அல்லது புகழத்தக்கதாய் இருந்தால் நாங்கள் அவற்றை நாடி தேடுகிறோம். ஞாயிறு காலையில் உள்ள முதல் பொது மாநாடு பிரசங்கத்தில் தீர்க்கதரிசியாகிய தலைவர் மான்சன் பிலிப்பியர் 4:8 பவுல் கூறிய அறிவுரைகளை சுட்டிக்காட்டினார். அது 13வது விசுவாச பிரமாணத்தில் உள்ள அநேக கொள்கைகளை எழுப்பதிலூட்டியது. நாம் வாழ்கிற இந்த காலம் சவால் நிறைந்ததென்று தலைவர் மான்சன் குறிப்பிட்டு ஊக்கமளிக்குமாறு பேசினார். சில நேரங்களில் இவ்வுலக வாழ்க்கையிலுள்ள இந்த கொடிய பயணத்தில் பவுல் அப்போஸ்தலன் கொடுத்த அறிவுரையை நாம் பின்பற்றுவோமானால் அது நம்மை பத்திரமாய் காத்து பாதையில் செல்ல உதவும். இன்றிரவு பத்திரமாய் நம்மை பாதுகாத்து பாதையில் செல்ல நிச்சயமாய் உதவுகிற விசுவாச பிரமாணத்தின் 13வது கொள்கைகளுக்கு மிக தொடர்பான இரு கொள்கைகளுக்கு நேராய் கவனம் செலுத்த விரும்புகிறேன். அதை பற்றிய ஒரு திடமான சாட்சியும் ஒழுக்கம் மற்றும் உண்மையாய் இருத்தல் குறித்த அந்த முக்கிய கொள்கைகளுக்கு என்னை ஒப்புக் கொடுத்திருக்கிறேன். முதலில், நேர்மையாய் இருப்பதை விசுவாசிக்கிறேன் என்பதில் நேர்மையாய் இருந்திருவது என்றால் என்ன? ட்ரூ டு த ஃபேத் என்ற சிறு குறிப்பில் நேர்மையாய் இருத்தல் என்பதற்கு சத்தியமாய் ஒருபோதும் ஏமாற்றாமல் எந்த கருத்தை அது கூறுகிறது. நேர்மையாயிரு என்பது தேவனிடமுள்ள ஒரு கட்டளையாயிருக்கிறது. மேலும் நமது ரட்சிப்புக்கு பூரண நேர்மை கட்டாயம் அவசியம். நாம் கட்டாயம் முழுமனதோடு நேர்மையாயிருக்க வேண்டும் என்ற தலைவர் ஹாவர்ட் டபிள்யூ ஹண்டர் போதித்தார். அவர் பல வருடங்களுக்கு முன்பு பெரிய அறை மற்றும் கூடும் இடங்களில் உள்ள வாசல்களில் உன்னில் நேர்மையாயிரு என்று எழுதப்பட்ட சுவரொட்டிகள் இருந்தன. அவைகளில் பல வாழ்க்கையில் உள்ள அற்ப சாதாரண காரியங்களுக்கு தொடர்பானவை. இங்கே நான் நேர்மை கொள்கை உருவாகிறது. பெரிய காரியங்களில் நேர்மையற்று இருந்தால் அது நன்னடத்தை தவறு என்று ஏற்றுக்கொள்கிற சிலர் முக்கியத்துவமற்ற அற்ப காரியங்களாயிருந்தால் மன்னிக்கலாம் என எண்ணுகின்றனர். $1,000 அல்லது ஒரு டைம் மதிப்பு கொண்ட நேர்மையற்ற தன்மைக்கு இடையில் ஏதாவது வேறுபாடு உண்டா? சிறிது அல்லது பெரியது உண்டு அல்லது இல்லை என்பதற்கு ஏதாவது அளவுகோல் இருக்கிறதா? தலைவர் ஹண்டர் தொடர்ந்து பேசுகையில், ஆண்டவரின் ஐக்கியத்தையும் பரிசுத்தாவியின் உணர்வையும் நாம் பெற்றிருந்தால் நாம் நம்மிலும் தேவனோடும் மற்றும் சக மனுஷரோடும் நேர்மையாயிருக்க வேண்டும். இது மெய்யான சந்தோஷத்தின் பலமாயிருக்கிறது. சிறிது மற்றும் பெரியதுமான எல்லா காரியங்களிலும் நாம் நேர்மையாயிருந்தால் நம் மன அமைதியையும் தெளிந்த மனசாட்சியையும் பெற்றுக்கொள்கிறோம். நமது நட்புறவுகள் நம்பிக்கை என்ற அடித்தளத்தின் மேல் உள்ளதால் அவை வளர்க்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியத்தை நாம் பெற்றிட இயலுவதே நேர்மையாயிருப்பதால் வரும் பெரிய ஆசீர்வாதங்களாகும். எல்லா காரியங்களிலும் நேர்மையாயிருந்திட வேண்டும் என்ற எனது ஒப்பு கொடுப்பை பலப்படுத்திய ஒரு சிறு கதையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு மனிதன் அவனது பக்கத்து வயலிலிருந்து சோளக்கதிர் திருடுவதற்காக ஒரு மாலை வேளையில் சென்றான். யாரேனும் வந்தால் எச்சரிப்பு கொடுக்கவும் வேலையருகே அமர்ந்து கண்காணிக்கவும் தனது சிறு பையனையும் கூட்டி சென்றான். தனது கையில் ஒரு பெரிய பையுடன் வேலியை தாண்டி கதிரை அறுக்கும் முன்பு ஒவ்வொரு வழியாய் எல்லா பக்கமும் பார்த்துவிட்டு யாரும் இல்லை என்பதால் தனது பையை நிரப்ப ஆரம்பிக்கும் நேரத்தில் அந்த சிறுவன் கூப்பிட்டு, அப்பா, நீங்கள் பார்க்காத ஒரு வழி இருக்கிறது, நீங்கள் மேலே பார்க்க மறந்துவிட்டீர்கள் என்றான். நேர்மையற்ற தன்மைக்கு நாம் சோதிக்கப்படுகையில் ஒருவருக்கும் இது தெரியாது என்று நினைக்கிற சோதனை நாம் அனைவருக்கும் வருகிறது. பரலோகப்பிதா அறிகிறார், கடைசியில் நாம் அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்று இக்கதை நம்மை ஞாபகப்படுத்துகிறது. நேர்மையாயிருப்பதில் நாம் நம்பிக்கை கொள்கிறேன் என்ற இந்த ஒப்பு கொடுத்தல் படி ஜீவித்திட இந்த அறிவு எனக்கு தொடர்ந்து உதவுகிறது. 13வது விசுவாச பிரமாணத்தில் 2வது கொள்கையான நான் உண்மையாயிருப்பதில் நம்பிக்கை கொள்கிறேன் என்ற கொள்கையை போதிக்கிறது. உண்மை என்ற அந்த வார்த்தையானது அகராதியில் உறுதியாயிருத்தல், நேர்மையாயிருத்தல், துல்லியமாயிருத்தல் அல்லது மன சிதற அடிக்காமல் இருப்பது என்று கூறுகிறது. சார்லட் பிராண்டின் 1847 எழுதிய பிரிட்டிஷ் கிளாசிக் எனக்கு பிடித்தமான புத்தகம். அதில் முக்கிய கதாபாத்திரமான ஜேன் அயர் ஒரு ஏழை இளம்பெண். அவள் உண்மையின் மாதிரியாயிருந்தாள். இக்கதையில் ராச்செஸ்டர் செல்வி அயரை நேசிக்கிறான், ஆனால் அவளை திருமணம் செய்ய இயலவில்லை. பதிலாக திருமணம் ஆகாமலே தன்னோடு வாழும்படி அயரிடம் கெஞ்சி கேட்கிறான். செல்வி அயரும் ராச்செஸ்டரை நேசித்தாள். ஒரு கண நேரத்தில் சோதிக்கப்பட்டு அவள், இந்த உலகத்தில் உன்னை பற்றி யார் கவலைப்படுகிறார் அல்லது நீ யாரை காயப்படுத்த போகிறாய் என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டாள். உடனே ஜேனுடைய மனசாட்சி அவளை நோக்கி, நானே எனக்காக கவலைப்படுகிறேன், அதிக மௌனம், நண்பர் இல்லாமை, ஆதரிப்பார் இல்லாமல் இருக்கிற நான் அதிகமாய் என்னை மதிப்பேன், தேவன் கொடுத்த கற்பனையை கடைபிடிப்பேன், சோதனையில்லாத நேரங்களுக்கு கட்டளையும் கொள்கைகளும் வேண்டாம், எனது சுய வசதிக்காக நான் அவைகளை மீறினால் அவற்றின் பயன் என்ன, அவைகளை நான் எப்போதும் நம்புவதால் அவைகளால் பயனுண்டு. ஏற்கனவே நான் ஏற்றுக்கொண்ட கருத்துக்கள், முன்பு செய்த தீர்மானங்கள் எல்லாம் நான் நிற்கும்படி என்னிடம் உள்ளது, அதில் நான் காலூன்றி நிற்பேன் என்று கூறியார். சோதனையால் நம்பிக்கை இழக்கும் நேரத்தில் ஜேன் அயர் தனது நம்பிக்கையில் உண்மையாயிருந்து தேவன் கொடுத்த கட்டளையில் விசுவாசம் வைத்தாள். மேலும் சோதனையை தடுப்பதில் காலூன்றி நின்றாள். நமது நம்பிக்கைகளுக்கு உண்மையாயிருத்தலை மற்றவர்கள் அறியாதிருந்தாலும் அல்லது வேடிக்கையாயிருந்தாலும் அது பரலோக பிதாவோடு உள்ள நித்திய ஜீவனுக்கு செல்லும் பாதையில் நம்மை பத்திரமாய் வழிநடத்தி செல்கிறது. பரலோக பிதாவோடு நித்திய மகிழ்ச்சியாய் வாழ அவள் அனுபவிக்க விரும்புகிறதை வரைந்த இந்த அவளது படம் எனக்கு பிடித்தமானது. நாம் உண்மையாயிருத்தல் பிறருடைய வாழ்க்கையில் ஒரு எதிர்மறையான பலனை ஏற்படுத்த வழிவகுக்கிறது. ஒப்பு கொடுத்தல் மூலம் தனது விசுவாசத்துக்கு உண்மையாயிருந்து மற்றொரு இளம்பெண்ணின் வாழ்க்கையில் ஒரு பெரிய செல்வாக்கை ஏற்படுத்திய ஒரு இளம்பெண்ணின் எழுப்புதல் கதையை தற்போது நான் கேள்விப்பட்டேன். பல வருடங்களுக்கு முன்பு ஹட்ஸ் டெக்சஸில் கிறிஸ்டி ஜேன் என்பவர்கள் ஒரே பாட்டு வகுப்பில் இருந்தனர். பல சந்தர்ப்பங்களில் கிறிஸ்டி தனது சிநேகிகளோடு தனது மதத்தையும் நம்பிக்கைகளையும் குறித்து பேசுவதை நான் கேட்டேன். கிறிஸ்டியோடு பல வருடங்களுக்கு பிறகு அவள் தொடர்பு கொண்ட போது இந்த கதையை அவள் கூறினாள். நீயும் உனது சிநேகிதிகளும் பேசிக்கொண்டிருந்ததை நான் அறியாததால் மன சங்கடப்பட்டேன். கிறிஸ்துமஸுக்கு ஒரு பைபிள் வாங்கி தருமாறு எனது பெற்றோரிடம் கேட்டேன். அது கிடைத்தது. வாசிக்கவும் ஆரம்பித்தேன். இது எனது மத பயணத்தையும் மெய்யான சபை பற்றிய எனது ஆராய்ச்சியையும் ஆரம்பித்தது. இவ்வாறு 12 வருடங்கள் கழிந்தன. ஓரிரவு என்ன செய்வதென்று அறிய முழங்காலில் நின்று கெஞ்சினேன். அந்த இரவு கிறிஸ்டி, உன்னை பற்றிய ஒரு கனவை நான் கண்டேன். எனது கனவு ஒரு வினோதமாயிருந்தது. உன்னை நாம் மேல்நிலை பள்ளியிலிருந்து நான் உன்னை பார்க்கவில்லை, ஆனால் அதற்கு அர்த்தமாயிருந்ததென்று நான் நினைக்கவில்லை. அடுத்துள்ள 3 இரவுகளிலும் உண்மையை பற்றிய மறுபடியும் கனவை கண்டேன். அந்த கனவுகளில் அர்த்தத்தை சிந்திப்பதில் நேரம் செலவிட்டேன். நீ ஒரு மார்மன் என்று எனக்கு தெரிந்திருந்ததால் மார்மன் வெப்சைட்டில் பார்த்தேன். முதலில் நான் ஞான வார்த்தையை கண்டுபிடித்தேன். 2 வருடங்களுக்கு முன்பு எனது அம்மா நுரையீரல் புற்றுநோயால் மரித்து போய்விட்டார்கள். அவர் புகைப்பிடிப்பவர். ஞான வார்த்தையை படித்து எனக்கு பெரிய அர்த்தத்தை கொடுத்தது. பின்னர் நான் எனது தகப்பனாரின் வீட்டுக்கு நான் சென்றிருந்தேன். நான் அவரது வரவேற்பறையில் அமர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். நான் எங்கே போவதென்றும் என்ன செய்ய வேண்டும் என்றும் அறிந்து கேட்டேன். அந்நேரம் சபை விளம்பரம் தொலைக்காட்சியில் வந்தது. அந்த எண்களை எழுதி வைத்து அந்த இரவிலேயே தொடர்பு கொண்டேன். 3 நாள்களுக்கு பின்பு ஊழியக்காரர்கள் என்னிடம், மார்மன் புத்தகத்தை உங்கள் வீட்டுக்கு எடுத்து வரட்டுமா என்று கேட்டனர். நான் சரி என்றேன். நான் 3.5 மாதங்களுக்கு பின்பு ஞானஸ்தானம் பெற்றேன். 2 வருடங்களுக்கு பின்பு சபையில் எனது கணவரை சந்தித்தேன். நாங்கள் டேலஸ் ஆலயத்தில் திருமணம் செய்து கொண்டோம். எங்களுக்கு 2 அழகு குழந்தைகள் இருக்கிறார்கள். கிறிஸ்டி, உனக்கு நான் நன்றி சொல்ல விரும்பினேன். நீ மேல்நிலை பள்ளி படிப்பு முழுவதும் ஒரு நல்ல முன்மாதிரியாயிருந்தால், நீ அன்பான நற்குணசாலியாயிருந்தாய். ஊழியக்காரர்கள் பாடத்தை போதித்துவிட்டு ஞானஸ்தானம் பெற்றிட அழைப்பு கொடுத்தனர். ஆனால் நீ எனது 3வது ஊழியக்காரியராய் இருந்தாய். உனது செயல்கள் மூலம் விதையை நட்டாய். உண்மையில் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தினாய். நான் இப்பொழுது ஒரு நித்திய குடும்பத்தை வைத்திருக்கிறேன். எனது பிள்ளைகள் பூரண சுவிசேஷத்தை அறிந்து வளருவார்கள். ஒருவர் அடையக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதம் இதுவே. அதை எனது வாழ்வில் கொண்டு வர நீ உதவினாய். நான் அவனை தொடர்பு கொண்ட பொழுது கிறிஸ்டி இதை கூறினாள். 13வது விசுவாச பிரமாணத்திலுள்ள பல குணாதிசயங்களை நாம் கேட்கிற போது ஆச்சரியம் என்று சில நேரம் நாம் சிந்திக்கிறோம். ஆயினும் இந்த நிலைகளின்படி நாம் வாழ்ந்து கிறிஸ்துவின் முன்மாதிரியை பின்பற்றிட பாடுபட்டால் ஒரு வித்தியாசத்தை நாம் ஏற்படுத்தலாம். ஆல்மா 26:3 அம்மோன் எண்ணியது போல உணர்கிறேன். இந்த மாபெரும் வேலையை செய்திட தேவனுடைய கரத்தில் நாம் கருவிகளாய் செயல்பட்டதே இந்த மாபெரும் ஆசீர்வாதமாயிருக்கிறது. உண்மையாகவும் நேர்மையாயும் இருப்பதை நான் நம்புகிறேன் என்று மட்டும் கூறாமல், ஒவ்வொரு நாளும் அந்த வாக்குறுதியின்படி வாழ்ந்திட உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்பதே எனது ஜெபம். இங்கே நீங்கள் அனுபவிக்கப்பட்ட வேலையை நீங்கள் செய்யும் போது பரலோக பிதாவின் அன்பும் பலமும் ஆசீர்வாதங்களும் உங்களை தாங்கும் என்பதே எனது ஜெபமாயிருக்கிறது. இவைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கூறுகிறேன். ஆமென்.
கடந்த சில வாரங்களுக்கு முன் என் சபையில் இளம் பேச்சாளர் லாராவில் இருந்து ஒரு முக்கியமான பாடத்தை கற்றேன். அவள் இயேசுவின் பற்றி சர்ச்சையும் நம்பிக்கையும் என் மனதை கவர்ந்தது. குறிப்பாக பேச்சு முடிக்கையில் கூறிய வார்த்தை, இயேசு நான் கிறிஸ்துவின் வாழ்க்கையில் முக்கியமாக ஏற்றுக்கொண்டால் அந்த நாட்கள் நன்றாக இருக்கின்றன, மற்ற அதிகம் அன்பாக இருக்கும். நிதியம் நிஜமாக ஆனந்தப்படுகிறது. சில மாதங்களாக நான் தூரத்திலிருந்து ஒரு இளம் பெண்ணை கவனித்துக் கொண்டு வந்தேன். அவள் கண்களில் ஒரு ஒளியும் மற்றவர்கள் வாழ்த்த பொழுது புன்னகையோடு வாழ்த்துகிறேன். இரண்டு மயாமி என்னிடம் கூறினார்கள். அவள் ஒரு படத்தை பார்க்க கொடுத்த டிக்கெட்டை பார்த்து, ஏனென்றால் அது ஒழுக்கமில்லாதமாக இருந்தது. அவள் இயேசுவை வாழ்க்கையில் முக்கியமாக என்று இருப்பதால் அவள் அன்பானந்தமாக இருக்கிறாள் என்று எனக்கு பதில் வந்தது. நேர்மை, சத்தியம், உண்மை, தற்பு, மற்றவர்களுக்கு நல்லது செய், ஒழுக்கமுடைமை, எல்லோருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று நாம் நம்புகிறோம். இந்த அழகான வார்த்தைகள், இந்த அழகான வார்த்தைகள் இயேசுவின் அர்ப்பணங்களைப் போல் இருக்கிறது. 13 விசுவாசத்தில் பார்ப்போம், அழைத்திருக்கப்படி நித்திய வாழ்க்கைக்கு ஆயத்தப்படுகிறது. நான் ஒரு வார்த்தை பேச விரும்புகிறேன், நற்குணம். இந்த வார்த்தை நாம் அதிகமாக பேசுவதில்லை. லத்தீன் மொழியில் வந்த வார்த்தை அர்த்தம் மற்றவர்கள் நன்றாக இருக்க வாழ்த்து, மற்றவர்களிடம் அன்பாக இருப்பது. இந்த வார்த்தையை தொடக்க பள்ளியில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த பாடம் வருமாறு, நான் எல்லோருக்கும் அன்பாக இருக்க, அதுதான் உண்மை. நீ பார்க்க, நினைவு கூறுங்கள் என்று உண்மையை கூறிக்கோள். அன்பு என்னோடு இருந்து தொடர்கிறது. நமது கர்த்தர் மற்றவர்களை நன்றாக வாழ்த்துவது எப்படி என்று அவர் வாழ்ந்து காண்பித்தார். இயேசு எல்லோரையும் நேசித்தார், எல்லோருக்கும் சேவை செய்தார். அவரை நம் வாழ்க்கையில் முக்கியமாக ஏற்றுக்கொண்டால் நாம் இயேசுவின் நற்பண்புகளை பெற முடியும். நம் இயேசுவின் நற்பண்புகளை பெற வேண்டுமானால் அவரை பற்றி கற்பித்து அவருடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். நல்ல சமாரியன் நதி கதையில் இருந்து நாம் கற்பிப்பதை எல்லோரையும் நேசிக்க வேண்டும். இந்த கதை லூக் 10 அதிகாரத்திலிருந்து தொடர்கிறது. வக்கீல் ஒருவன் கர்த்தரை கேட்டான், நித்திய ஜீவனை சுதாரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அர்த்தர் கர்த்தர் பதிலளித்தார், உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தனையோடும் அன்பு கூர்ந்து, உன் இடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனெடுத்து அன்பு கூறுவாக. வக்கீல் பின்பு கேட்டார், என்னுடைய அயலான் யார்? அது ஆர்வமிக்க கேள்வியாக இருக்கிறது. யூதகனின் மேற்கில் சமாரியன் பிறர் இருக்கிறார்கள், அவர்களை விரும்பவில்லை. அவர்கள் ஜெருசலத்துக்கு போகும்போது சமாரியான் பக்கம் போகாமல் ஜோர்டன் வழியாக போவார்கள். கர்த்தர் வக்கீலுக்கு நல்ல சமாரியாவின் மூலமாக கூறினார். ஒரு மனிதன் ஜெருசலேத்திலிருந்து ஜெரிகோவிற்கு போகையில் கள்ளன் வகையில் அகப்பட்டான். அவர்கள் வஸ்திரங்களை உரித்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றீராக விற்று போனார்கள். பின்பு சமாரியன் ஒருவன் பிராமணாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயையும் திரட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவன் அதனை சுயவாகத்தினில் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளில் தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தின் கையில் கொடுத்து, நீ அவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் எதுவாகினும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றார். லூதரின் ஆசரியான் மற்றும் லிவேட் போலும் இல்லாமல் சாமரியின் அன்புடையன் அவன் கிறிஸ்துவின் நற்பண்புகள் போல் மற்றவர்களுக்கு நல்லது செய்ய விரும்பியவன். இந்த கதையில் இயேசு நம் நல்லோருக்கும் நம் பிறன் என்றார். சமீபத்தில் சபை ஆலோசகர் ஒரு அனுபவத்தை குறித்து கற்பித்தார். ஒவ்வொரு அயலான் எவ்வளவு முக்கியம் என்றும் சபை அங்கத்தினர்களை பார்த்தபோது ஒரு குழந்தை பெட்டியில் பலவிதமாக கிரையான்கள் இருந்தது. அதை போல் அங்கத்தினர் ஒவ்வொருவரும் தனிப்பட்டவர்கள். அவர் குறிப்பிட்டார், ஒவ்வொருவரும் தனிப்பட்ட நிருபம் போல் இல்லாமல் இந்த பூமிக்கு மற்றும் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து இருக்கிறார்கள். அவர்களுடைய சொந்த பழத்தையும் பலவீனத்தையும் கனவுகளும், ஆனாலும் அவர்கள் பரிசுத்த கலியத்தில் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். ஒற்றுமை பரிசுத்த காரியத்தில் ஒன்று. நான் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் என்ற பொழுது நமக்கு வர அந்த இனிமையான உணர்வு, சமாதானம், நம்மை விட மற்றவர்களுக்கு அதிகமாக நற்காரியங்கள் செய்ய வேண்டும் என்று, யாரையும் புண்படுத்தக்கூடாது என்று, ஒருபொழுதும் தனிமையாக இருக்கக்கூடாது என்றோம். நாம் மற்றவர்கள் நன்றாயிருக்க நினைவிருக்கும் போது நம் ஒவ்வொருவரும் தனி நிறம் இருந்தாலும் ஒற்றுமையை உண்டு பண்ணுகிறோம். நீங்கள் எப்பொழுதும் தனிமையாக இருந்தீர்களா? மற்றவர்கள் தனித்தனியாக இருப்பதை பார்த்தீர்களா? நான் கவனித்திருக்கிறேன். தனிப்பட்ட நிறத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து மற்றவர்களை மகிமைப்படுத்துவது மற்றும் உங்கள் அன்பான வார்த்தைகளால் மூலமாக அவர்களை உயர்த்துகிறார்கள். தலைவர் தாமஸ் எஸ் மாந்தன் கற்பித்தார், நாம் ஒவ்வொருவரும் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று. என் அருமையான இளம் சகோதரிகளே, நான் உங்களிடம் வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் ஒருவரையும் தள்ளி வைக்காமல் கேலி பண்ணாமல் இருக்க வேண்டும் என்று மற்றும் எல்லோரையும் அன்பாக நினைத்து ஒன்று சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நல்ல சமாரியவன் போல் உதாரணமாயிருந்தால் இந்த உலகத்தை மாற்ற முடியும். நான் உங்களை அழைக்கின்றேன், நீங்கள் சமாரியன் செயல்களை போல் காரியத்தை இந்த வரவிருக்கிற வாரத்தில் செய்ய வேண்டும் என்று அழைக்கின்றேன். நீங்கள் வெட்கப்படாமல் மற்றும் உங்கள் கூடியிருக்கும் நண்பர்களை விட அப்பால் தோற்ற தேவைப்படும். உங்களை நன்றாக கவனித்து இல்லாதவர்களிடம் சேவை செய்து தேர்ந்தெடுக்க எனக்கு அதிகம் வளமுடையினாக இருக்க வேண்டும். நான் வாக்குறுதி கொடுக்கிறேன், அப்பால் பற்ற காரியத்தில் ஈடுபட்டால் அது உங்கள் உள்ளத்தில் சமாதானத்தை தரும். அது உன் வாழ்க்கையை தினமும் ஒரு பங்காக ஆகும். நீங்கள் பார்க்கலாம், பிறனைக்கு நலம் சந்தோஷமும் ஒற்றுமையும் நம் வீட்டில் சபையில் உண்டாகும். நினைவு கூறுங்கள், அன்பு உங்களிடம் இருந்து தொடர்கிறது. கர்த்தர் நம் எல்லோரையும் நேசித்து இல்லாமல் எல்லோருக்கும் சேவை செய்தார். உங்கள் நல்ல காரியங்களை அனைவரோடு பகிர்ந்து கொள். உங்களுடைய சேவையால் பெரியவர்களுக்கு மற்றும் நமது தீர்க்கதரிசி சிறுவயதில் இருந்து பெரியவர்களுக்கு அவர் இதயத்தில் ஒரு தனிமையான இடம் கொடுத்திருக்கார். தனிமையாக இருப்பவருக்கு ஆனந்தம் தரக்கூடிய நம்முடைய சரியான தருமணத்தில் செயல்களால் உங்களுடைய தாத்தா பாட்டில் கவனித்துக்கொள். I would invite each of you to be mindful of your grandparents and the elderly. வயதானவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அவர்களை அன்போடு நடத்துங்கள். சிறிய உதவிகள், தோட்ட வேலைகள், வீட்டு வேலைகள், பெரியவர்களுக்கு சேவை செய்து இளம் வயதானவர்களுக்கு சின்னதாக இருக்கலாம். ஆனால் வயதானவர்களுக்கு இது ஒரு பெரிய காரியம். நினைவு கூறுங்கள், அன்பு உங்களிடமிருந்து தொடர்கிறது. நற்குணம், எல்லோரையும் நல்லதாக நினைப்பது நம் குடும்பத்தில் செய்வது மிக்க கடினமான காரியம். சில குடும்பத்திற்கு அதிகம் செயல் தேவைப்படுகிறது. பிறரிடம் அன்பாகவும் சந்தோஷமாகவும் இருங்கள். வீட்டில் அதிகம் தொல்லைகள் உண்டாகுவது காரணம் அன்பு இல்லாமல் அயமுடையவர்களாக இருக்கும் பொழுது மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து கொள்ளுங்கள். சமாதமுடையவனாக இருங்கள். மற்றவர்களை கேலி செய்தார்கள். நினைவு கூறுங்கள், அன்பு உங்களிடமிருந்து தொடர்கிறது. இயேசு பிள்ளைகளை நேசித்தார், அவர் கரங்களில் எடுத்துக்கொண்டார், அவர்களை ஆசீர்வதித்தார். கர்த்தரை போல் உங்கள் அன்பின் செயலால் ஆசீர்வதித்தும் உங்கள் குடும்பத்திற்கு மட்டுமல்ல, அந்த குழந்தைகளின் வாழ்க்கையில் எவ்வளவு செயல்களை செய்வீர்கள் என்று தெரிந்து கொள். அன்னமையில் என்னுடைய நண்பரிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. அவளுடைய தொடக்க பள்ளியில் அநேக எல்டிஎஸ் சபையின் இளம் பெண்கள் சேர்ந்து இருக்கிறார்கள். அவள் இந்த அனுபவத்தை என்னிடம் பகிர்ந்து கொண்டாள். நான் ஒரு சிறு குழந்தைகளுடன் அவர்கள் அரை வழியில் நடந்து போகும் போது அவர்கள் பெட்டியில் அனைத்தினை மற்றும் இயேசுவின் வரைபடம் ஒட்டியிருப்பது எவ்வளவு நன்றாக இருக்கிறது. சில வாரங்களுக்கு முன் ஒரு குழந்தை இயேசுவின் வர்ணப்படத்தை திறந்திருக்கிற பெட்டியில் பார்த்து கூறினால், அதோ பார் இயேசு நம் பள்ளியில் இருக்கிறார். அந்த மாணவி கண்களில் நீர் கலங்கியது. அவள் அந்த குழந்தையை கட்டி பிடித்தாள். அந்த மாணவிக்கு நான் நன்றி கூறினேன். அந்த நல்ல உதாரணத்திற்காக அநேக இளம் வயதானவர்கள் செய்வதிலும் நேர்மையாக இருப்பதால் நம்மை மென்மைப்படுத்துகிறது. இந்த பூமியில் வாழ்க்கை கடினமாக இருந்தாலும் அநேக அழகான இளம் வயதானவர்கள் நம் சபையில் இருக்கிறீர்கள். இதற்கு மேல் என்னால் ஒப்புக்கொள்ள முடியாது. இளம் பெண்களே, நீங்க இயேசுவை மிக முக்கியமாக ஏற்றுக்கொள்ளும். அவர் உங்களை எப்படி இருக்க வேண்டுமோ அதை அப்படியே செய்யும் பொழுது நீங்கள் அப்படியே இந்த பூமியை மாற்றுகிறீர்கள். பிற நன்றாக இருப்பது உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வதற்கு எனது நன்றி. அவர்கள் எவ்வளவு விசேஷமாக இருந்தாலும் நீங்கள் அன்புடையவளாக இருங்கள். நீங்கள் பெரியவர்களுக்கு, சின்ன குழந்தைகளுக்கு மற்றும் அயலான்களுக்கு மற்றும் அதில் அதிகம் சவால்களை சிக்கியவர்களுக்கும் அன்பாயிருங்கள். நினைவுகளுக்கு நன்றி. அன்பு உங்களிடமிருந்து தொடர்கிறது. தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் தேவனின் தீர்க்கதரிசிக்கு என்றும் உனக்கு தெரியும். அவர் வழியை பின்பற்றுங்கள். அவருடைய உதாரணத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் சுவேஷத்தை நம்புகிறேன் மற்றும் ஆசீர்வதித்தும் ஜோசப் ஸ்மித் மூலமாக உலகத்தில் மனுதாபிசிக்கப்பட்டுள்ளது என்று எனக்கு தெரிகிறேன். கர்த்தர் ஜீவிக்கிறார் மற்றும் அனைவரையும் நேசிக்கிறார். எல்லோருக்காக தன் உயிரை கொடுத்தார். நம் எல்லோரும் அவரை நம் வழிக்கு முக்கியமேற்றுக் கொண்டு அவர் வழியை பின்பற்றுவோம். அன்பாலும் சேவையாலும் அப்படி செய்கிற எனக்கு தெரியும். இந்த இடத்தை மென்மையாகப்படும் என்றால் நம்புகிறோம். பிறன் நன்றாயிருக்க விரும்புகிறோம்.
Because we believe in being benevolent, I so testify.
Yesu Christuvin naamathil saatchi alikiren. Amen.
நான் ஒரு இளம்பெண். நான் விசுவாசிக்கிறேன். நான் ஒருத்தி மட்டுமே. ஆனால் என்னை போன்ற உலகம் எங்கிலுமுள்ள ஆயிரக்கணக்கான சகோதரிகளாய் நாங்கள் எங்களுடைய திறமைக்கு ஏற்றது போல் சிறப்பாய் வாழ்ந்திட முயற்சிக்கிறோம். நாங்கள் எதை விசுவாசிக்கிறோம்? எங்களிடம் யாரையும் கேளுங்கள், நாங்கள் சொல்லுவோம்.
In the scriptures recently,
தற்சமயம் வேதாகமத்தில் உள்ள ஒரு வசனத்தை வாசிக்கும் போது, தீமையால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையால் வெல்க என்று கூறியது. நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை, அல்லது இந்த உலகத்தை விட்டு ஓட அவசியமில்லை. ஆனால் நாம் அதை மாற்றி அமைக்க முடியும். நான் வேதங்களை வாசித்து ஜெபித்த பின்னர் எனது வாழ்க்கையில் அவற்றை செய்திட முயற்சி செய்வேன். சிறு சிறு காரியங்களை செய்வதன் மூலமாக அது எனது முழு நாளையும் மாற்றிவிடுகிறது. நான் தேவனுடைய குமாரத்தி. நான் ஒரு சிநேகிதி. நான் ஒரு சகோதரி. சீக்கிரத்தில் நான் ஒரு அம்மா ஆகுவேன். நான் தனிமையில் நின்று ஒரு வித்தியாசத்தை அமைக்க முடியும். எனது வீட்டில் நான் சமாதானம் பண்ணுகிறவளாயிருந்து ஆவியானவர் அங்கிருக்கும்படி முயற்சி செய்வேன். ஏனென்றால் என்னுடைய வீட்டை முடிந்தவரை ஆலயமாக இருக்கும்படி நான் விரும்புகிறேன். ஆலயத்தின் வல்லமையை நான் அறிகிறேன். அமைதியை நீங்கள் அங்கே உணரலாம். ஆலயத்திற்கு செல்லுதல், ஆலயத்தில் கலந்து கொள்ளுதல், ஆலயத்தை பற்றி சிந்தித்தல் ஆகியவை உங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்துவை மையமாக்கிட உதவுகிறது. அது மாபெரும் பலத்தையும் வல்லமையும் கொண்டு வருகிறது. அது கிறிஸ்துவிடம் வர உங்களுக்கு உதவுகிறது. தாயாக உங்களை தயாரிக்கிறது. ஒரு இளம் பெண்ணாய் இருக்கவும் தயார் செய்கிறது.
I have a testimony.
கிறிஸ்துவின் அன்பை குறித்து எனக்கு சாட்சி உண்டு. அவர் என்னை நேசிப்பதால் அவர் எனக்காக எப்பொழுதும் அங்கே இருக்கிறார் என்பதை நான் அறிகிறேன். இயேசு கிறிஸ்து எனது இரட்சகர் என்று எனக்காக மரித்தார் என்றும் நான் அறிவேன். அவர் எப்பொழுதும் நமதலி அருகே இருக்கிறார். நாம் அவரிடம் நெருங்கி சேர விரும்ப வேண்டும். நாம் தனிமையாய் நடக்க அவர் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. நான் ஒரு இளம்பெண். உலகம் அனைத்திலும் நம்மை போல ஆயிரம் ஆயிரம் பேர் இருக்கின்றனர். உண்மையும் நேர்மையாயிருப்பதை நான் நம்புகிறேன். கற்பு நற்குணசாலி. நான் எல்லா காலங்களிலும் எல்லா காரியங்களிலும் எல்லா இடங்களிலும் தேவனுடைய சாட்சியாய் நின்றிட வாக்களிக்கிறேன்.
And little by little, step by step, we are changing the world.
நாங்கள் உலகத்தை சிறு சிறு நேரத்தில் மாற்றியமைக்க முடியும்.
எனது
இளம் நண்பர்களே, நீங்கள் பரலோக பிதாவின் குமாரத்திகளாயிருக்கிறீர்கள். அவர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும்படி உங்களுக்கு உள்ள வாஞ்சைக்காக நன்றி கூறுகிறேன். நம்பிக்கை கொண்டிருப்பதற்காக உங்களுக்கு நன்றி. உங்கள் சாட்சிகளை பலப்படுத்தவும் பிறருக்கு உதவவும் சேவை செய்யவும் தினந்தோறும் நீங்கள் செய்கிற சிறிதும் எளிமையான காரியங்களுக்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். இஸ்ரவேலின் நம்பிக்கையாயிருக்கிறீர்கள். நீங்கள் குன்றின் மேல் உள்ள வெளிச்சமாயிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் காணப்படுகிற சத்தியங்களை உங்களது வாழ்க்கை எப்பொழுதும் பிரதிபலிப்பதாக உங்களை நாங்கள் நேசிக்கிறோம்.
I hope you will
இந்த மாலையில் நீங்கள் கற்றுக்கொண்ட எல்லா காரியங்களை குறித்தும் நீங்கள் ஞாபகம் வைத்திருப்பீர்கள் என்று நான் வாஞ்சிக்கிறேன். இப்பொழுது நான் உங்களிடம் பேசுவேன். என்னைத் தொடர்ந்து பாடற்குழு ஐ நோ தட் மை ரிடீமர் லிவ்ஸ் என்ற பாடலை பாடுவார்கள். அவர்களோடு சால்ட்லேக் கேனியரும் பிணையத்தை சார்ந்த ஹானா கோப் ஹார்ப்பை வாசிப்பாள்.
I pray that tonight the Spirit will witness to your hearts your divine identity and your eternal responsibility. You are the hope of Israel. You are elect and royal daughters of our loving Heavenly Father.
தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக குமாரித்திகளாய் இருக்கிறீர்கள். பிறந்ததிலிருந்தே நான் அறிந்திருந்த ஒரு இளம்பெண்ணின் ஆலய திருமணத்திற்கு செல்ல எனக்கு கடந்த மாதம் ஒரு தருணம் கிடைத்தது. முதன் முதலில் நான் அவளை தூக்கி வைத்திருந்த ஞாபகம் எனக்கு இருக்கிறது. அவளது அம்மா அவளுக்கு ஒரு வெள்ளை உடுப்பை அணிந்திருந்தாள். நான் பார்த்த குழந்தைகள் அவள் மிகவும் அழகாய் உள்ள குழந்தையாய் காணப்பட்டாள். நான் முத்தரித்தல் அறையில் அமர்ந்து ஆலய அலங்கார விளக்குகள் ஒளிர்வதை நோக்குகையில் அவளது அந்த நாள் என் நினைவுக்கு வந்தது. அப்பொழுது அந்த இளம்பெண் மறுபடியும் வெண் உடை தரித்தவளாய் வாசல் வழியே வந்தாள். அவள் பிரகாசமாய் மகிழ்ச்சியாய் காணப்பட்டாள். அவள் அந்த அறைக்குள் நுழையும் போது ஒவ்வொரு இளம்பெண்ணும் அந்த தருணத்தை மனக்கண்ணில் நோக்கியிருந்து தெய்வீக உடன்படிக்கைகள் செய்து அவற்றை கை கொண்டு மேன்மை தங்கிய ஆசீர்வாதங்கள் அடைய ஆயத்தப்படுத்தும் நியமங்களை பெற்றிட எப்பொழுதுமே பாத்திரவான்களாய் இருந்திட முடியும் என்று நான் உள்ளத்தில் விரும்பினேன். அத்தம்பத்தியினர் பரிசுத்த பீடத்தின் மேல் மண்டிட்ட போது மனித சிந்தைக்கு அப்பாற்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றனர். அது உலக வாழ்க்கை பயணத்தில் அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி ஒத்தாசை செய்கிறது. கண்ணாடியில் எதை பார்த்தீர் என்று அந்த தம்பதியினரிடம் கேட்டபொழுது அந்த கணவர் சொன்றார், எனக்கு முன் வாழ்ந்தவர்களை நான் பார்த்தேன் என்றாள். பின்பு அவள் சொன்னாள், எனக்கு பின் வருபவர்களை நான் பார்க்கிறேன் என்றாள். அவள் தனது பின் சந்ததியை கண்டாள். நற்குணசாலி மற்றும் கற்புடைமை உள்ளவளா என்பதன் முக்கியத்துவத்தை அவள் மறுபடியும் அத்தருணத்தில் புரிந்து கொண்டாள் என நான் அறிந்தேன். ஒரு தம்பதியின் தங்கள் தகுதியாய் ஆயத்தப்படுத்தி ஒன்றாய் ஆலய பிடயத்தின் மேல் முழங்காலில் நிற்கிற காட்சியை விட அழகான சாட்சி வேறென்றும் இல்லை. இளம்பெண்களுக்கான வகுப்பு காலங்கள் உங்களை ஆலயத்திற்கு செல்வதற்காக ஆயத்தப்படுத்தும். அங்கு நீங்கள் பெரும் ஆசீர்வாதங்கள் தேவனுடைய விலையேற பெற்ற குமாரத்திகளான உங்களை தகுதிப்படுத்துகிறது. பரலோக பிதா உங்களை நேசித்தால் நீங்களும் மகிழ்ச்சியாயிருந்திட விரும்புகிறார். நல்லொழுக்க கேடு பொல்லாப்பை சகித்தல் பெண்களை துர்ப்பிரயோகம் செய்து அவர்களது கடமைகளை மாற்றியமைத்தல் ஆகியவை வளர்ந்து பெருகி வருகிற உலகில் வாழ்கிற இளம்பெண்களாகிய நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களை சார்ந்தவரையும் நீங்களே காத்துக்கொள்ள வேண்டும். நற்குணத்தின் பாதுகாவலாய் நீங்கள் இருக்க வேண்டும். நற்குணம் மற்றும் பாதுகாப்பாளர் என்றால் என்ன? நற்குணம் என்பது உயரிய நன்னடத்தை தாங்கள் அடங்கிய சிந்தனை மற்றும் குணநலன்கள் கொண்ட ஒரு நிலை. இதில் கற்புடைமை மற்றும் பரிசுத்த நன்மையும் அடங்குகிறது. பாதுகாப்பாளர் என்றால் என்ன? பாதுகாவலராகிய ஒருவர் பாதுகாப்பையும் கவசமாயும் எதிர்த்து போராடுகிறவரும் ஆகியிருக்கிறார். இவ்வாறாக நற்குண பாதுகாவலராகிய நீங்கள் நல்லொழுக்க பரிசுத்தை பாதுகாத்து கவசமாய் நின்று அதற்காக எதிர்த்து போரிடுவீர்கள். ஏனென்றால் பூமிக்குரிய ஜீவனை உண்டு பண்டும் வல்லமையானது பரிசுத்தமும் மேன்மையுமாயிருக்கிறது. நீங்கள் திருமண பந்தகத்துக்குள் வரும் வரை அது பத்திரமாய் பாதுகாக்கப்பட வேண்டும். நற்குணம் என்பது பரிசுத்தாவியின் ஐக்கியத்தை பெற்றுக் கொள்ளவும் வழிகாட்டுதலுக்கு காட்டவும் அவசியம். நீங்கள் வாழ்க்கை வாழ்கிற இந்த உலகத்தில் உங்களை வெற்றிகரமாய் வழிநடத்தி செல்ல அந்த வழிகாட்டி கட்டாயம் அவசியம். ஆலயத்துக்குள் பிரவேசித்த நற்குணமுடையவராயிருத்தல் கண்டிப்பாய் அவசியம். கடந்த கோடை காலத்தில் யூட்டாவின் அல்பனையில் இளம் பெண்கள் குழு ஒன்று தேவராஜ்யத்துக்கு மிக பொருத்தமானவர்களாய் மாறிட தீர்மானித்தனர். முன்னோடிகள் ஒருவரான மோயில் சென்ற போலவே யூட்டா டிரேப்பர் ஆலயத்திலிருந்து சால்ட்லேக் ஆலயம் வரையுள்ள 22 மைல் தூரத்தை நடந்தே செல்வதாக தீர்மானித்தனர். சகோதரன் மோயில் ஒரு கட்டிட வேலை மேஸ்திரி. அவர் சால்ட்லேக் ஆலய கட்டிட வேலை செய்வதற்காக தீர்க்கதரிசி பிரிகம் யங்கரால் அழைக்கப்பட்டார். ஒவ்வொரு வாரமும் தனது வீட்டிலிருந்து ஆலயத்துக்கு 22 மைல் தூரத்தை நடந்து வந்தார். சால்ட்லேக் ஆலயத்தின் கிழக்கு பகுதியில் கர்த்தருக்கே பரிசுத்தம் என்ற வார்த்தைகளை பொறிப்பது அவரது வேலைகளில் ஒன்று. அது எளிதாயிருக்கவில்லை மற்றும் அவர் பல தடங்கல்களை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. ஒரு சமயத்தில் அவரது பசு ஒன்று அவரது காலை மிதித்துவிட்டது. அது ஆறாத புண்ணாயிருந்ததால் காலை வெட்டியெடுக்க நேரிட்டது. ஆனால் அது ஆலயத்தின் வேலை செய்ய தீர்க்கதரிசுக்கு அவர் கொடுத்த வாக்கை நிறைவேற்றிட தடையாயிருக்கவில்லை. அவர் ஒரு மரக்காலை செய்து செய்வேன் என்று கூறிய வேலையை செய்திட பல வாரங்கள் கழித்து மறுபடியும் அந்த 22 மைல் தூரத்தை அவர் நடந்தே வந்தார். ஆலயத்துக்கும் பிரவேசித்திட தொடர்ந்து தகுதியாயிருந்துவதற்கு தங்களை எழுப்புதல் ஊட்டி வரும் முன்னோடியான ஒருவருக்காக அதே தொலைவு தூரத்தை நடந்தே சென்றுமாறு சில சீடர்களில் உள்ள 6வது வார்டு இளம் பெண்கள் தீர்மானித்தனர். ஒவ்வொரு வாரமும் மியூச்சுவல் வகுப்பில் பயிற்சி எடுத்து நடக்கும்போது ஆலயங்களை பற்றிய அவரது எண்ணங்களையும் தங்கள் கற்றுக்கொண்டதையும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டனர். அதிகாலையில் ஜபத்தோடு ஆலயத்துக்கு சென்றிட நடக்க ஆரம்பித்தனர். அவர்கள் தொடங்கிய போது அவர்களது நம்பிக்கையில் நான் நல்லெண்ணம் கொண்டேன். அவர்கள் கண்டு ஆயத்தப்படுத்தினர் மற்றும் ஆயத்தப்படுத்துகிறதை அறிந்திருந்தனர். அவர்கள் பார்வை அவர்கள் குறிக்கோளிலிருந்து இருந்தது. அவர்கள் எடுத்த ஒவ்வொரு படியும் ஆலயத்துக்கு சென்றிட இப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் தயாரிக்கிட படிக்கு ஒப்பாயிருந்தது. உங்களது தனிப்பட்ட பயிற்சியானது உங்கள் அனுதின ஜபங்கள், நாள்தோறும் மார்மன் புத்தகம் வாசித்தல் மற்றும் சுய வளர்ச்சியில் நீங்கள் செயல்படுத்தல் ஆகியவற்றோடு ஆரம்பிக்கிறது. இந்த இளம்பெண்கள் தொடர்ந்து நடக்கும்போது பாதையில் தடங்கல்கள் காணப்படலாம். ஆனாலும் குறிக்கோளில் நோக்கமாயிருந்தனர். சிலருக்கு கொப்பளங்கள் வந்தது, சிலருக்கு கால் முட்டு வலி எடுத்தது. ஆனாலும் அவர்கள் தொடர்ந்து நடந்து சென்றனர். நீங்களும் ஆலயத்துக்கு செல்லும் வழியில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் பல தடங்கல்கள், மன சிதறல்கள் மற்றும் காயங்கள் ஏற்படலாம். நீங்கள் தீர்மானத்தோடு தொடர்ந்து செல்கிறீர்கள். அவர்கள் தலைவர்கள் நடந்து சென்றதும் மிகவும் நேராய் செல்கிற பாதுகாப்பு மிக்க பாதை என அவர்கள் தலைவர்களால் தீர்மானிக்கப்பட்டு வரைந்து கொடுக்கப்பட்ட பாதையிலே அந்த இளம் பெண்கள் நடந்து சென்றனர். மேலும் உங்கள் பாதையானது வரைபடமிட்டதும் மற்றும் உங்கள் இரட்சகர் நடந்ததும் அல்லாமல் மறுபடியும் உங்கள் ஒவ்வொரு அடையாளமும் உங்களோடு நடப்பார். ஆலயத்துக்கு செல்கிற இந்த பயணத்தில் தகப்பன்மார், தாய்மார், குடும்ப அங்கத்தினர், ஆசிரியத்துவ தலைவர்கள் ஆகியோர் உங்கள் கூடவே பாதுகாவல்களாக செயல்படுகின்றனர். ஆபத்தில்லாமல் சுகமாயும் பாதுகாப்புமாயும் இருக்கின்றனர் என உறுதி செய்வதே அவர்கள் வேலையாயிருக்கிறது. ஒவ்வொரு இளம்பெண்ணுக்கும் அவளது பலம் தொடர்ந்திருக்கும்படி தண்ணீர் குறையாமலும் போதுமான போஷாக்கு பெற்றிருந்தனர் என அவர்கள் நிச்சயமாய் நம்பினர். இளைப்பாறு பெற்ற இடமும் குடிக்க தண்ணீரும் கிடைக்க தங்கதாய் ஆசாரியத்துவ தலைவர்கள் அவைகள் கிடைக்கும் இடங்களை தங்களுக்கு ஏற்படுத்தியிருந்தனர். இளம்பெண்களாகிய நீங்கள் ஆலயத்தை செல்லும் வழியில் நீங்கள் நடக்கும்போது உங்கள் தகப்பன்மார், உங்கள் ஆயர் மற்றும் பல்வேறு நபர்கள் உங்கள் பாதுகாவலர்களாக இருப்பார்கள். உங்களுக்கு காயம் அல்லது புண் ஏற்பட்டிருக்கும் அல்லது வழியிலிருந்து விலக்கக்கூடும் என்று எச்சரிப்புகள் கொடுத்து உங்கள் பாதையை வழிகாட்டுவர், உதவுவர். அவர்கள் நடந்து இறுதி மைல்களில் அவர்களது சகோதரர்கள் மற்றும் இதர வாலிபர்களும் நண்பர்களும் தீர்மானம் கொண்ட இந்த இளம்பெண்களை மேலும் மகிழ்ச்சியூட்டி ஆதரிக்க வந்திருந்தது எனக்கு மகிழ்ச்சியாயிருந்தது. ஒரு சகோதரன் கால்களில் பெரிய கொப்பளங்களை கொண்ட தனது சகோதரியை உயர முதுகின் மேல் தூக்கி ஆலயத்துக்குள் நுழையும் கடைசி தூரத்தை நடந்தேன் கண்டேன். இந்த அற்புதமான இளம்பெண்கள் தங்கள் குறிக்கோளை வந்து நெருங்கியையில் ஒவ்வொருவரும் கண்ணீர் வடித்து ஆலயத்துக்குள் சென்று தங்கள் கைகளை அந்த பரிசுத்த கற்கள் மேல் வைத்து ஆலயத்துக்குள் பிரவேசித்திட எப்பொழுதும் தகுதியாயிருந்துவேன் என்று மௌன உடன்படிக்கை செய்தனர். ஆலயத்துக்கு நடந்து செல்வதில் வாழ்க்கையின் உருவகமாயிருக்க பெற்றோர்களும் ஆசிரிய தலைவர்களும் வழிநடத்துகளில் பாதுகாவலராய் நின்றனர். அவர்கள் ஆதரவையும் ஒத்தாசையும் கொடுத்தனர். நற்குண பாதையில் இருந்திட நீங்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும், உங்களில் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்த முடியும் என்ற உங்கள் நம்பிக்கையை முதலில் ஆரம்பிக்கமாகிறது. ஒரு ஒப்பு கொடுத்தையோடு அது ஆரம்பிக்கிறது. நான் இளம்பெண்ணாய் இருக்கையில் சில தீர்மானங்கள் ஒரு தடவை மட்டுமே நான் எடுக்க வேண்டியதென அறிந்து கொண்டேன். அப்பொழுதும் நான் செய்கிற காரியங்களையும் எப்பொழுதும் செய்யக்கூடாத காரியங்களையும் பற்றி பட்டியலை நான் எழுதினேன். அதில் ஞான வார்த்தை, தினந்தோறும் ஜெபித்தல், தசமபாகம் செலுத்தல், சபைக்கு தவறாமல் செல்லுதல் போன்றவை அடங்கும். அத்தீர்மானங்களை ஒரு தடவை நான் செய்தேன். தீர்மானம் செய்த நேரத்திலே நான் செய்திட வேண்டியவற்றை துல்லியமாக நான் அறிந்து கொண்டேன். ஏனென்றால் முன்கூட்டியே நான் தீர்மானித்திருந்தேன். ஒரு டம்ளர் பானம் மட்டும் ஒன்றும் பாதிக்காது என்று என் மேல்நிலை பள்ளி மாணவர்களிடம் கூறிய போது நான் சிரித்து கொண்டு அந்த பானத்தை நான் அருந்துவது இல்லை என்று 12 வயதிலேயே நான் தீர்மானம் செய்தேன் என்று சொன்னேன். முன்கூட்டியே தீர்மானம் செய்தால் நற்குணத்தின் பாதுகாவலராயிருக்க உங்களுக்கு உதவும். மேலும் நற்குண பாதுகாவலாயிருத்தலின் பொருள் என்னவெனில், உங்கள் உடைகளில் மட்டுமல்லாமல் சம்பாஷணை செய்கைகள் மற்றும் வெளி உலக தகவல் தொடர்பை பயன்படுத்துவதில் ஆகியவற்றிலும் நீங்கள் நாகரீகமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பதே நற்குண பாதுகாவலர் என்பதன் பொருள். இளம் வாலிபர்களுக்கு அவர்களது ஆவி உணர்வை இழந்து போகத்தக்க அல்லது அவர்கள் ஆசாரிய வல்லமையை இழக்க நேரிடுகிற அல்லது அவர்கள் நற்குணத்தை இழக்கிற வார்த்தைகளை அல்லது படங்களை அனுமதிக்காமல் இருக்க வேண்டும். அது கற்புடைமையின் முக்கியத்துவத்தை நீங்கள் அறிவீர்கள். உங்கள் சரீரமானது தேவனுடைய ஆலயம் என்றும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். திருமணத்துக்கு முன்பதாக உங்கள் பரிசுத்த சிருஷ்டிப்பின் வல்லமையை தீண்டப்படக்கூடாது. பரிசுத்த நித்திய ஆவி தங்கள் இருக்கும் ஒரு சரீரத்தை பெற்றிட இதர ஆவிகளை இப்பூமிக்கு கொண்டு வருகிற பரிசுத்த கடமையிலுள்ள ஒரு புனித வல்லமையை தரித்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இன்றிரவு கேட்டுக்கொண்டிருக்கிற தாய்மார்களே, நீங்கள் உங்கள் குமாரத்திகளுக்கு நாகரீகம் மற்றும் நற்குணம் என்பவற்றுடைய மேலான முன்மாதிரியாய் இருக்கிறீர்கள் என்பதற்கு நன்றி கூறுகிறேன். அவர்கள் தேவனுடைய ராஜரீக குமாரத்திகள் என்றும் அவர்களின் மதிப்பு வெளித்தோற்றத்தின்படி அல்ல என்றும் போதித்திட ஒருபோதும் தயங்காதீர்கள். இந்த வாரம் மறுபடியும் நான் என்சைன் பீக்கு ஏறி சென்றேன். அது அதிகாலை வேலையாயிருந்தது. நான் அந்த மலையிலிருந்து சால்ட்லேக் ஆலய கர்த்தருடைய வீட்டிற்கும் மலையை பார்த்தபோது அது மிகவும் தெளிவாய்த்திருந்தது. ஆலய ஆசீர்வாதங்களை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளவும் குடும்பங்களாக நித்தியத்திற்குமாய் முத்தரிக்கப்பட ஏதுவாக நமது முன்னோடிகள் பர்வதங்களின் உச்சிகளுக்கு வரும்படியாக தாங்கள் வைத்திருந்த எல்லாவற்றையும் கொடுத்தனர். 40 வருடங்களின் தியாகம், தேவனை தரும் வேலை ஆல்பைனிலிருந்து ஆலயம் வரை நடந்து சென்றது. ஏனெனில் உங்களை போன்றே அவர்கள் விசுவாசித்தனர். அவர்கள் தீர்க்கதரிசியின் நம்பிக்கை வைத்தனர். அவர் தேவனையும் அவரது நேசகுமாரனையும் கண்டு அவர்களோடு உரையாடினர் என்று நம்பினர். அவர்கள் இரட்சகரின் விசுவாசம் கொண்டனர். அவர்கள் மார்மன் புத்தகத்தை விசுவாசித்தனர். ஆகவேதான் நாங்கள் எல்லாவற்றையும் விசுவாசிக்கிறோம், எல்லாவற்றையும் நம்புகிறோம், பலவற்றை சகித்திருக்கிறோம், நாம் எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ள முடியும் என நம்புகிறோம். 13 விசுவாச பிரமாணத்தில் நாம் விசுவாசிக்கிற அந்த காரியங்கள் நம்மை தகுதியாக்கி சோதித்து பரிசுத்தமாக்கி முத்தரிக்கப்பட்டவர்களாய் பரலோக பிதாவின் சந்நிதியில் ஒரு நாள் நாம் நிற்க நம்மை தகுதியாக்கிறது. நாம் அந்த ராஜ்யத்துக்கு மிக பொறுத்தவர்களாக இருப்பதற்கு இவை மிகவும் அவசியம். ஆகவே இப்பொழுதே ஆயத்தமாக கடினமான காரியங்களை நீங்கள் செய்ய ஏதுவாக நம்பிக்கையை பெற்றுக் கொள்ளுங்கள். இளம்பெண்களே, நீங்கள் ஒரு மாபெரும் பணியில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். நீங்கள் தனித்தவர்கள் அல்ல, உங்கள் நற்குணத்தையும் பரிசுத்தத்தையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளும் போது பலம் உங்களுக்கு அருளப்படும். நீங்கள் செய்த உடன்படிக்கைகளை நீங்கள் காத்துக் கொள்ளும் போது பரிசுத்தாவியானவர் உங்களை காத்து வழிநடத்துவார். பரம தூதர்கள் சேனைகளால் நீங்கள் சூழப்படுவீர்கள். வாழ்க்கையின் இந்த மாபெரும் ஓட்டத்தில் நாம் மட்டும் தனியாய் ஓடுவதில்லை. கர்த்தரின் ஒத்தாசையை பெற்றிட நாம் பாத்திரவான்களாய் இருக்கிறோம் என்று தலைவர் மான்சன் நமக்கு ஞாபகமூட்டுகிறார். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து பரிசுத்த உடன்படிக்கைகள் செய்வதன் அந்த நாளுக்காக ஆயத்தமாயிருங்கள். நற்குண பாதுகாவலர்களாய் நீங்கள் அவரது பரிசுத்த வீட்டில் இரட்சகரை நாடிட விரும்ப வேண்டும். தேவன் ஜீவிக்கிறார் என்றும், அவரது நேசகுமாரன் நமது மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார் என்றும், அவரது நித்திய பாவநிவர்த்தினால் மீட்பு மற்றும் வல்லமையின் நிமித்தியாக ஆலயத்திற்கு செல்லும் உங்கள் பாதையிலும் அவர்களுடைய பிரசன்னத்துக்கு திரும்பி செல்வதற்கும் ஒவ்வொருவருக்கும் வழிகாட்டப்பட்டு பாதுகாக்கப்படுவீர்கள். உங்களுடைய சிறந்த நேரங்கள் நீங்கள் அந்த வேலையை செய்வதற்காக ஒவ்வொருவரும் பலப்படுத்தப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் தகுதியுடையவர்களாயிருப்பதால் வெண் வஸ்திரம் தரித்து நடப்பீர்கள் என்று வெளிப்படுத்துதல் புத்தகத்தில் சொல்லப்பட்ட அந்த நோக்கத்தின் நாளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.
We will now hear from
தலைவர் ஹென்றி பி ஐரிங் நம்மோடு பேசுவார். அவரை தொடர்ந்து பாடல் குழுவானவர்கள் ஹவ் ஃபர்ம் ஃபவுண்டேஷன் என்ற பாடலை பாடுவார்கள். பாடலுக்கு பிறகு மேசா அரிசோனா மேரிகாப்பா நார்த் பிணையத்தை சார்ந்த பெத்தனி ரைட் என்ற இளம்பெண் முடிவு ஜபத்தை ஏறெடுப்பார்.
My beloved young sisters.
என்னுடைய அருமை சகோதரிகளே, நீங்களே கடவுளுடைய சபையின் பிரகாசிக்கும் நம்பிக்கை. இதை உங்களுக்கு கூறுவதற்கே நான் இன்று இரவு இங்கு வந்திருக்கிறேன். இந்த செய்தியே உங்களுக்கு கடவுளிடமிருந்து வருகிற சாட்சியானால் அது நீங்கள் தினமும் தேர்வு செய்யும் காரியங்களுக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் செய்யும் தேர்வு சிறிதாக இருந்தாலும் அது உங்களுடைய சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுடைய தேர்வால் அவர் பலரை வாழ்த்துவார். நீங்கள் இருக்க தேர்வு செய்தே ஒரு அருமையான எடுத்துக்காட்டாகும். 1 கோடிக்கு மேலாக இளைய மகளிர், தாயார் மற்றும் தலைவர்கள் அழைக்கப்பட்டு உள்ளார்கள். நீங்கள் பல காரியங்களில் ஈடுபட்டு இருக்கலாம், ஆனால் நீங்கள் எங்களுடன் இருக்க தேர்வு செய்திருக்கிறீர்கள். உங்களுடைய நம்பிக்கையால் தான் இதை செய்து இருக்கிறீர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவேஷத்தை நம்புகிறீர்கள். நீங்கள் இங்கு கேட்கும் செய்தியால் மேன்மைப்படுவீர்கள் என்பதால் இங்கு வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு புரிந்தது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினால் மிக்க மகிழ்ச்சி அடைவீர்கள் என்று. உங்களுடைய குடும்பமோ அல்லது பக்கத்து வீட்டாரோ அல்லது யாராவது உங்களை அழைத்து வந்து அல்லது அழைப்பை கொடுத்திருப்பார்கள். உங்களுடைய இருதயத்தில் தோன்றியது உங்களை இயேசு கிறிஸ்து கூப்பிட்டார் என்று. நீங்கள் இங்கு இருந்த நேரத்தில் உங்களுடைய நம்பிக்கை அதிகரித்து உள்ளது. நீங்கள் வார்த்தைகளும் இசைக்கு மேல் நிறைய கேட்டிருக்கிறீர்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியின் சாட்சியை மனதில் தோன்றியிருக்கும். மேலும் இந்த உலகத்தில் தீர்க்கதரிசி இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு பரிசுத்த ஆவி சாட்சி அளித்திருக்கும். நாம் அனைவருக்கும் ஒரே மாதிரி சாட்சி தோன்றவில்லை. சிலருக்கு பரிசுத்த ஆவி தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் கடவுளுடைய தீர்க்கதரிசி என்றும், சிலருக்கு உண்மையாக இருப்பதாலும் நல்லது செய்வதாலும் கிறிஸ்துவின் கோட்பாடுகளை கடைபிடிப்பதாலும் வருகிறது. அதனால் அவரை போல் இருக்க முயல்கிறோம்.
And with that came a greater desire to be like him. All of you have
அனைவருக்கும் உங்களுடைய சாட்சி உறுதிப்படுத்துவதற்கு ஆசை இருக்கிறது. பிரிகம் யாங் 142 ஆண்டுகளுக்கு முன்பே உங்களுடைய மன உறுதியை பார்த்திருக்கிறார். அவர் அன்பான அப்பாவாகவும் ஜீவிக்கும் தீர்க்கதரிசியாகவும் இருந்தார். அவருடைய மகள்கள் உலகத்தில் உள்ள கோட்பாடுகளை கடைபிடிக்க கஷ்டப்படும் போது அவர் உலகத்தில் இருக்கும் மற்ற பிற பாதைகளை பார்த்தார். இது அத்தனையும் புதிதாக வந்த ரயில் பாதையால் வந்தது. அவர் இந்த நாட்களுடைய தொழில்நுட்பங்களை பற்றி அறியாதவராக இருந்தார். அவருக்கு தெரியாத ஒரு சின்ன கருவியின் மூலமாக இந்த உலகத்தில் அனைவரையும் இணைக்கக்கூடும் என்று அவர் தன்னுடைய மகள்களுடைய அருமையை பார்த்தார். அவருடைய தீர்க்கதரிசனம் அவருடைய மகள்களுக்கு உங்களுக்கும் உகர்ந்தது. என்னுடைய செய்தியின் முக்கியத்துவம் இதில் உள்ளது. அவர் கூறிய வார்த்தைகள் இங்கிருந்து ஒரு மைலுக்கு பக்கத்தில் உள்ளது. இந்த செய்தி இங்கிருந்து உலகத்துக்கு எங்கும் இருக்கும் மகள்களுக்கு செல்லும்.
Less than a mile from where this message now goes out to daughters of God in nations across the world, quote,
இஸ்ரேலில் இருக்கும் இளம் மக்கள் மகள்கள் வாழும் சாட்சியின் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் அவர் இளம் பெண்கள் குழு ஆரம்பித்தார். அது இப்போது உலகம் எங்கிலும் இருக்கிறது. அவர் இந்த இயக்கத்தை இளம் பெண்கள் குழு என்று அறிவித்தார். அவர் இந்த அமைப்பை தன்னுடைய வீட்டில் முடிவு செய்து ஆரம்பித்தார். 100 ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்ரேலின் மகள்களுக்கு உண்மையான சாட்சியை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். இப்போதிலிருந்தும் என்றும் இந்த சாட்சி உங்களுடன் இருக்கும். நீங்கள் இதனால் கடவுளுடைய ஒளியாக இந்த உலகத்தில் இருக்கிறீர்கள். அனைத்து தம்பி தங்கைகளுடன் ஒளியாக இருப்பீர்கள். மூப்பர் ஜோசப் ஃபீல்டிங் ஸ்மித் கூறினார், சாட்சி ஒருவருடைய கூர்மையை அதிகரித்து பரிசுத்த ஆவி பலருக்கு தீர்க்க தரிசனமாக கொடுக்கப்படுகிறது. நீங்கள் இதை அனுபவித்து இருப்பீர்கள். இது 13வது நம்பிக்கையின் வார்த்தைகளில் வந்துள்ளது. என்னுடைய தலையில் நான் அழுத்தமாகவும் ஆழமாகவும் ஜுடியாவில் உள்ள தெருவிலும் மற்றும் கெத்செமனி பூங்காவிலும் என்னுடைய மனதில் உரை முடிகிறது. ஜோசப் எப்படி உணர்ந்திருப்பாரோ என்று, அவர் எப்படி நியூயார்க்கில் உணர்ந்திருப்பார் என்று அவரை போல ஒளியை பார்க்கவில்லை. ஆனால் என் மனதில் ஒரு சாட்சியாக பார்க்கிறேன்.
I felt at least something of what it would have been like to kneel as Joseph did before the Father and the Son in a grove of trees in New York. I couldn't see in my mind a light above the brightness of the sun at noonday as he did, but I did feel the warmth and wonder of a testimony.
சாட்சி உங்களுக்கு துண்டு துண்டாக வரும். நீங்கள் புக் ஆஃப் மார்மன் புத்தகம் படிக்கும்போது புது ஞானோதயம் வரும். பரிசுத்த ஆவி உங்களுக்கு உதவும். மேலும் உங்களுடைய ஜீவிக்கும் சாட்சி நீங்கள் படிப்பதாலும் பிரார்த்தனை செய்வதாலும் மற்றும் சுவேஷ புத்தகங்களை படிப்பதாலும் வருகிறது. எப்படி சாட்சியை பெறுவதென்று, அதை எப்படி வலுவிக்க வைப்பது என்பதையும் ஆல்மாவின் 32 சாப்டரில் உள்ளது. நீங்கள் இதை பல முறை படித்திருப்பீர்கள். நான் ஒவ்வொரு முறை படிக்கும் போதும் எனக்கு நிறைய சிந்தனைகள் இதிலிருந்து வருகிறது. நமக்கு அதில் கூறுகிறது, நமக்கு ஒரு சிறிதளவு சாட்சி வந்த பிறகு அது வளரத் தொடர்கிறது. நீங்கள் இன்று இரவு நம்பிக்கையை பெற்றிருக்கிறீர்கள். இது உங்களுக்கு வளரும், உங்களுள் வளரும். உங்கள் மனதில் நம்பிக்கையின் விதை நடப்பட்டுள்ளது. ஆத்மாவில் கூறியது போல அது உங்களுக்குள் வளரும். வளரும் செடியை போல நாம் அதை பராமரிக்க வேண்டும். தினமும் கூறும் பிரார்த்தனைகள் நமது நம்பிக்கையை வலிவுபடுத்துகிறது. உங்களுக்கு கிடைத்த உண்மையை நீங்கள் பின்பற்றுவதால் உங்களுடைய சாட்சி வலிமையாக வளர்கிறது. கட்டளைகளை பின்பற்றுவது உங்களுடைய சாட்சி பராமரிக்கும் முறையாகும். கர்த்தர் உடைய சத்தியம் என்னவென்றால், எந்த மனிதனாவது கடவுளுடைய கட்டளையை பின்பற்றினால் அவனுக்கு தெரியும் இது கடவுளிடமிருந்து இல்லையா என்று. எனக்கு அது பயன்பட்டு இருக்கிறது, அது உங்களுக்கும் பயன்படும் என்று தெரியும். நான் சிறுவனாக இருந்தபோது நித்திய ஜீவம் முக்கியம் என்று கூறியிருக்கிறார்கள். நித்திய ஜீவத்தின் மற்றொரு காரியம் என்னவென்றால், குடும்பமானது இருக்கும் என்று எனக்கு தெரியும். எனக்கு இது முதன்முறையாக நான் அறிந்த பிறகு என்னுடைய மனதில் அது பதிந்த பிறகு நான் செய்யும் தேர்வுகள் என்னுடைய குடும்ப அமைதியை குலையாத அளவுக்கு நான் நடந்து கொள்கிறேன். இந்த வாழ்க்கைக்கு பிறகு தான் நான் மிகப்பெரிய வாழ்த்துகளாக நித்திய ஜீவத்தை நான் அனுபவிக்க முடியும். இந்த வாழ்க்கையின் பிரச்சனைகளின் இடையில் நான் குடும்பத்தோடு நித்திய ஜீவம் எப்படி இருக்கும் என்று பார்த்திருக்கிறேன். இந்த காலங்களில் மற்றும் திருக்கோவிலில் செய்யும் காரியங்களாலும் என்னுடைய சாட்சி உறுதி அடைந்துள்ளது. என்னுடைய சகோதரர்களே, என்னுடைய மகள்கள் அவர்களுடைய ஞானஸ்தானம் திருக்கோவிலில் செய்யும் போது என்னுடைய மனது என்னுடைய சான்றோர்களிடம் சென்றது. இளையஜா செய்த சத்தியம் உண்மையாகிறது. என்னுடைய நம்பிக்கையால் ஆல்மாவின் புத்தகத்தில் செய்த சத்தியம் எனக்கு நம்பிக்கை கொடுக்கிறது. நான் ஒரு சில சந்தோஷங்கள் என் சான்றோர்கள் பரலோகத்துக்கு இயேசு கிறிஸ்து தோன்றிய போது பெற்ற அந்த காட்சி எனக்கு தெரிய வந்தது. பரிசுத்தவான்களின் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். அவர் கடவுளுடைய மகனை தெரிந்து கொண்டு அவர்களுடைய இரட்சகர் என்று உணர்ந்தார்கள். அவரே தங்களுடைய பூலோக இறப்பையும் உடைய சந்தோஷங்களை அவரால் தான் உடைக்க முடியும் என்று அவர்கள் உணர்ந்தார்கள். அவர்களுடைய முகத்தில் பார்க்க முடிகிறது கடவுள் அவர்கள் இடையே இருக்கிறார் என்று தெரிகிறது. அவர்கள் அவருடைய நாமத்தை பாடுகிறார்கள். அவர்களுடைய சந்தோஷம் எனக்கு நித்திய ஜீவத்தில் இருக்கும் நம்பிக்கையால் வருகிறது. இரட்சகர் கூறியது போல எந்த சாட்சியை நம்பி அதன்படி நடப்பதால் சந்தோஷம் வருகிறது. அவருடைய கோட்பாடுகளை பின்பற்றுவதை மட்டும் கூறவில்லை. அவர் நமக்கு சாட்சி வேண்டும் என்று கேட்க வேண்டும் என்று கூறியுள்ளார். நமக்கு கடவுள் கூறுகிறார், கட்டளையாக நாம் புக் ஆஃப் மார்மனின் பற்றி பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவர் தன்னுடைய தீர்க்கதரிசி மொரோனோயிடம் கூறினார், நீங்கள் உண்மை என்று நினைத்தால் நீங்கள் கடவுளிடம் கேளுங்கள், அவர் உங்களுக்கு கொடுப்பார். இந்த சத்தியத்தை நிறைய பேர் ஊர்ஜிதம் செய்திருப்பீர்கள், இல்லை என்றால் செய்வீர்கள். பதில் ஒரே முறையிலோ அல்லது மிக உறுதியான ஆவிக்குரியதாக அனுபவமாக வராது. எனக்கு முதலில் மெதுவாக வந்தது. இந்த சாட்சி ஒவ்வொரு முறையும் நான் புக் ஆஃப் மார்மன் படிக்கும் போது வருகிறது. நான் இறந்த காலத்தை சாராமல் புக் ஆஃப் மார்மன் கொடுத்துள்ள சத்தியத்தை பின்பற்றி கடவுளிடம் கேட்டு நல்வாழ்த்துக்களை பெறுகிறேன். சாட்சியை நாம் பராமரிக்க வேண்டும். நமது பிரார்த்தனை நமது சாட்சியை பராமரிக்கிறது. பிரார்த்தனையை உதாசீனம் படுத்தினாலும், தற்செயலாக சுவேஷத்தை படித்தாலும் நமது சாட்சி வளர்வதில்லை. மேலும் அது நமது சாட்சியை பராமரிப்பதில்லை.
You remember the warning from Alma.
ஆல்மாவுடைய எச்சரிக்கையை பார்க்கலாம். நீங்கள் மரத்தை பராமரிக்காமல் போனால் அது வேர் கொள்ளாமல் சூரியன் வரும்போது அந்த மரம் வேரில்லாமல் கீழே விழுந்துவிடும். அது ஏனென்றால் விதை சரியில்லாதது என்பதாலும், பழம் சரியானது இல்லாமல் போனதாலும். ஆகையால் மரத்தை பராமரிக்க போனால் அது பழம் கொடுக்காது. கடவுளுடைய வார்த்தைகளை படிப்பதாலும், பிரார்த்தனை செய்வதாலும், கோட்பாடுகளை பின்பற்றுவதாலும், ஒழுக்க முறையிலும் தினமும் செய்வதாலும் நமது சாட்சி வளரும். நமது சந்தர்ப்பங்கள் ஒரு சில நேரங்களில் இதை சரியாக செய்ய முடிவதில்லை. சில நேரங்களில் நாம் பிரார்த்தனை செய்வதில்லை. ஒரு சில நேரங்களில் நாம் ஒரு சில கோட்பாடுகளை பின்பற்றுவதில்லை. ஆனால் உங்களுக்கு ஆத்மா எச்சரித்ததைப் போல ஆர்வம் இல்லாமல் போகலாம். இதை செய்வதற்கு நீங்கள் ஊட்டம் செய்யவில்லை என்றால் பழம் பறிக்க முடியாது. ஆனால் நீங்கள் ஊட்டம் கொடுத்தால் மரம் வளர்ந்து தொடங்குகிறோம். உங்களுடைய விடாமுயற்சியாலும் பொறுமையாலும் பழம் பறிக்க முடியும். அந்த மரத்திலிருந்து இந்த அருமையான பழத்தை பறிக்க முடியும். இந்த பழம் எல்லா பழத்தையும் விட இந்த பழம் மிக தித்திப்பாக இருக்கும், மிக வெள்ளையாகவும் இருக்கும். நீங்கள் இப்பழத்தை முழுமையாகவும் சாப்பிட முடியும். நீங்கள் முழுமையாக ஆகும் வரை சாப்பிட முடியும். இதை சாப்பிட்ட பிறகு உங்களுக்கு பசிக்காது, தாகம் வராது.
Neither shall ye thirst. Then ye shall reap the rewards of your faith and your diligence and patience and long-suffering, waiting for the tree to bring forth fruit unto you. Close quote. The words in that scripture.
இப்போது சகோதரர்களே, நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையாலும் விடாமுயற்சியாலும் உங்களுடைய பொறுமையாலும் பழத்தை மரத்திலிருந்து பறிக்கலாம்.
That is why you were helped to visualize tonight the seemingly endless chain of light reflected in facing mirrors on the walls of a ceiling room where you could be married in a temple of God. If you can look forward to such a day with enough desire born of testimony, you will be strengthened.
சாட்சி முயற்சியால் தான் வரும். அது நீங்கள் ஊக்குவிக்கும் ஆர்வத்தில் உள்ளது. எது நல்லதோ அது ஒளியாகும். யார் ஒளியை பெறுகிறார்களோ அவர்களுக்கு நிறைய ஒளி கொடுக்கப்படும். அந்த ஒளி மிகவும் பிரகாசமாக்கும். அந்த உகந்த நாள் வரை வரும்.
Quote, that which is of God is light, and he that receiveth light and continueth in God receiveth more light, and that light groweth brighter and brighter until the perfect day. You will be a light to the world as you share your testimony with others.
நீங்கள் இந்த உலகத்தில் ஒளியாக இருங்கள். உங்கள் சாட்சியை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இயேசுவின் ஒளியை பகிர்ந்து கொள்ளுங்கள். கடவுள் உங்களிடம் சூழ்ந்து இருப்பவர்களுக்கு சேர முயல்வார். தன்னுடைய மகள்களின் மூலமாக பல கோடி மக்களை அவருடைய ஒளியை பகிர்ந்து கொள்வார். உங்களுடைய சாட்சியால் தான் இந்த சபை உள்ளது. இது இந்த சபை வளரும். இதற்கு மேல் வரும் தலைமுறை உங்களுடைய சாட்சியை பின்பற்றும். கடவுள் உங்களை நேசிக்கிறார். நான் என்னுடைய அன்பையும் என் சாட்சியும் உங்களிடம் விடுகிறேன். நீங்கள் அன்பான, நான் சாட்சி அளிக்கிறேன், தீர்க்கதரிசி தாமஸ் எஸ் மான்சன் கடவுளுடைய தீர்க்கதரிசி என்றும் இது அத்தனையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கூறுகிறேன்.
அன்பான பரமபிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய அம்மாக்கள் கூட நாங்கள் இளம்பெண்களாக இன்றைக்கு கூடி வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நாங்கள் கேள்விப்பட்ட எல்லா செய்திகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இந்த காரியங்களை நாங்கள் ஞாபகப்படுத்தி எங்கள் வாழ்க்கையில் கை கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுமே. எங்கள் வீடுகளில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.